நேர்காணல் இந்திய தலித் கிறிஸ்தவர்களின் கருப்பு நாள். அன்பர்களே, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 ஆகஸ்ட் 10 கையெழுத்திட்ட அரசுத் தலைவர் ஆணை எண் 3 தலித் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இணைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 இந்திய கிறிஸ்தவர்கள் கருப்பு நாளை கடைபிடிக்கின்றனர். இவ்வாண்டின் கருப்பு நாள் பற்றி புதுடெல்லியிலிருந்து தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொள்கின்றார் அருள்பணி தேவசகாயராஜ். இவர் இந்திய ஆயர்பேரவையின் பிற்படுத்தப்பட்ட பணிக்குழுவின் செயலர். வணக்கம் தந்தை தேவசகாயராஜ்.
வணக்கம் சிஸ்டர்.
இந்தியாவில் தலித் கிறிஸ்தவர்கள் அண்மை ஆண்டுகளாக இந்திய சுதந்திர தினத்திற்கு முன் நாடு தழுவிய கருப்பு நாளை கடைபிடிக்கின்றனர். இம்மாதம் 10 கடைபிடிக்கப்படும் இத்தினம் பற்றி விளக்குவீர்களா?
1950 குடியரசுத் தலைவர் ஆணை 13 இந்துக்கள் தவிர மற்ற யாரும் பட்டியல் இனத்தில், அதாவது எஸ்சி பட்டியலில் இடம்பெற முடியாது என்ற ஆணையை கையெழுத்திட்டார். அந்த ஆணையின் மூலம் தலித் கிறிஸ்தவர்களும் தலித் இஸ்லாமியரும் அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளையும் பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியருக்கும் இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் அனைத்து இஸ்லாமியராலும் கடைபிடிக்கப்படுகிறது.
இவ்வாண்டு கருப்பு தினத்தை எப்படி கடைபிடிக்க திட்டமிட்டுள்ளீர்கள்?
இந்த ஆண்டு எல்லா மாநிலங்கள் தலைமையகத்திலும் பல மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம், பேரணி, பொதுக்கூட்டம் போன்றவை நடைபெறும். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் குடியரசுத் தலைவருக்கு தங்கள் மனுவை தலித் கிறிஸ்தவர்களும் தலித் இஸ்லாமியரும் எழுதி அனுப்புவார்கள். இந்திய தலைநகரிலே டெல்லியிலே பேராலயத்துக்கு முன்பாக ஆயர்களுடைய தலைமையில் தலித் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர் மற்றும் பிரிந்த சோழர்கள் இணைந்து இதை கடைபிடிக்கிறார்கள்.
தந்தை தேவசகாயராஜ், அண்மை ஆண்டுகளாக இந்த கருப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு, தலித் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கின்ற பலன்கள் என்னென்ன? அரசு எவ்விதம் தலித் மக்களிடம் நடந்து கொள்கின்றது?
தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தலித் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமிய தலித்துகளுக்கோ அவர்களுக்கு எஸ்சி பட்டியலில் இடம்பெற கூடாது என்ற ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். அதாவது ஒருவேளை இவர்களுக்கு தலித் பட்டியலில் இடம் கொடுத்தால், எஸ்சி பட்டியலில் இடம் கொடுத்தால் அதிகமான தலித் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்களோ என்ற தேவையற்ற பயமும் அச்சமும் இருக்கின்றது. இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. நாம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்துள்ளோம். உச்சநீதிமன்றத்திலும் இன்னும் வழக்கு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மக்கள் மத்தியிலே தொடர்ந்து எடுத்துச் செல்லப்பட்டு இது நியாயமான கோரிக்கை பெறப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம்.
தந்தை தேவசகாயராஜ், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஓர் இடத்தில் ஒரு தலித் இளம் ஜோடி மேல் ஜாதியினரால் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிர்வாணமாய் இளைஞன் இளம்பெண்ணை தூக்கிச் செல்வதை யூடியூப்பில் பார்த்தோம். இதை ஒரு கூட்டம் ஆரவாரம் செய்து அழைத்துச் செல்வதையும் பார்த்தோம். தலித் மக்களுக்கு எதிராக இத்தகைய வன்கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றனவே.
இது முற்றிலும் முழுவதுமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று சகோதரி. ஏனென்றால் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக ஒரு தலித் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளும் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெறுவது இந்திய தேசத்துக்கு அவமானமாக இருக்கிறது. அப்படி செய்த அந்த ஆதிக்க சாதியினர், ஆதிக்க சக்தி உள்ளவர்கள் பாரத மாதக்கே ஜே என்று பாடுவது, தோற்றுவது பாரத மாதவுக்கே இழுக்கு தருவதாக இருக்கிறது. இது முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டியது. தொடர்ந்து பல இடங்களில், இது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே தலித்துகளுக்கான வன்முறைகள், தலித்துகளுக்குமான அட்டுழியங்கள் தொடர்ந்து வருகிறது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து கண்டிக்க வேண்டும். நேற்று கூட பாராளுமன்றத்திலே இது மாநில அரசின் விவகாரம் என்று மத்திய அரசு தட்டி கழிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு ஆட்சி செய்கின்ற இந்த ஆட்சியில் தான் இவ்வாறு நடக்கிறது. ஒரு தலித் குடியரசுத் தலைவராக இருக்கின்ற இந்த நாட்டில் தான் இப்படி நடக்கிறது என்றால் அது கேள்விக்குரியதாக ஒன்றாக இருக்கிறது. தேசப்பற்று என்பது எல்லா மக்களையும் சமமாக நடத்துவதாகத்தான் இருக்கப்பட வேண்டும்.
தலித் இளம் ஜோடிக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்தபோது இது இந்திய நாட்டிற்கே பெருத்த அவமானம் என்றே நினைக்க தோன்றியது.
உண்மைதான் சகோதரி.
தந்தை தேவசகாயராஜ், ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 கருப்பு நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆனால் கடந்த மாத இறுதியில் குஜராத் மாநிலத்தின் பரோடாவில் இந்திய தேசிய தலித் கிறிஸ்தவர்கள் அவை நடத்திய ஆண்டு கூட்டத்தில் டிசம்பர் 7 போராட்ட நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதே.
இந்த ஆகஸ்ட் 10 என்பது கருப்பு நாள். இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலே மாநில அளவிலே மாவட்ட அளவிலே நடைபெறுகிறது. டிசம்பர் 7 நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டமானது தேசிய ஆர்ப்பாட்டமாக தலைநகர் டெல்லியிலே நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய ஆயர் பேரவையும் திருந்த சகோதரனுடைய NCC என்ற அமைப்பும் NCDC என்ற தலித் மக்களுடைய பேரமைப்பும் சேர்ந்து இணைந்து நடத்துகிறது. இது தேசிய அளவில் நடக்கின்ற தேசிய ஆர்ப்பாட்டமாகவும் தலைநகரிலே நடக்கின்ற ஆர்ப்பாட்டமாகவும் டிசம்பர் 7 நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.
ஒவ்வொரு ஆண்டும் இந்த போராட்டம் நடைபெறுமா?
தேசிய ஆர்ப்பாட்டம் என்பது தேவைக்கேற்ப அந்தந்த அரசியல் சூழலுக்கேற்ப நடத்தப்படுகிறது. இப்பொழுது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 7 நடப்பதால் அந்த கூட்டத்தொடரின் பொழுது ஆட்சியாளரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற ஒன்று அல்ல, மாறாக தேவைக்கேற்ப அரசியல் சூழலுக்கு ஏற்ப இது நடத்தப்படுகிறது.
தந்தை தேவ சகாயராஜ், தலித் கிறிஸ்தவர்களின் இன்றைய நிலைமை என்ன?
இன்றைக்கும் தலித் கிறிஸ்தவருடைய நிலைமை மதம் மாறிய பிற்பாடும் மாற்றம் எதுவும் நடைபெறவில்லை. குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு SC பட்டியலில் அதாவது பட்டியலினத்தில் இடம்பெறாமல் இருப்பதால் அவருடைய பொருளாதார கல்வி முன்னேற்றம் தொடர்ந்து பின்னடைவுக்கு தள்ளப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் கடந்த ஆண்டு டிசம்பர் 10 அகில இந்திய ஆயர் பேரவை தலித்துகளை அதிகாரப்படுத்துவதற்கான கொள்கை வரைவேட்டை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இதிலே தலித் கிறிஸ்தவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றப்பட வேண்டும், அவர்கள் அதிகாரம் பெற வேண்டும், குறிப்பாக திருச்சபையிலே அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும், கத்தோலிக்கர் மற்றும் கிறிஸ்தவர் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வியிலே சலுகை கல்வி கட்டணத்திலே சலுகை கொடுக்க வேண்டும் போன்ற முக்கிய கொள்கைகளை செயல் திட்டங்களை அறிவித்திருக்கிறது. எனவே இது இந்திய திருச்சபையிலே கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெரிய மைல்கல் ஆகும். வருகின்ற ஆண்டுகளிலே வருகின்ற நாட்களிலே இதற்கான தொடர் திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு தலித் கிறிஸ்தவர்களை அதிகாரப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும்.
தலித் கிறிஸ்தவர்கள், தலித் முஸ்லிம்கள் இவர்களுக்குத்தான் இன்னும் சலுகைகள் வழங்கப்படாமல் இருக்கின்றன. இவ்விவகாரத்தில் இந்திய அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு என்ன?
பொதுவாக பல மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இது அநீதி என்று குறிப்பாக அதை கண்டித்து வருகின்றன. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய தலித்துகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றன. ஏறக்குறைய 12 மாநிலங்கள் தங்கள் சட்டசபையிலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த ஆண்டு கூட புதுச்சேரி சட்டமன்றம் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே பொதுவாக எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. ஒரு சில தேசிய கட்சிகள் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அந்த எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பு அல்ல, மாறாக அவர்கள் வேறொரு அரசியல் காரணத்திற்காகத்தான் எதிர்க்கிறார்களே தவிர இது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை உணர்ந்தால் அவர்கள் கட்டாயம் ஆதரவு தெரிவிப்பார்கள்.
தந்தை தேவ சகாயராஜ், தலித் கிறிஸ்தவர்களின் கருப்பு நாள் பற்றிய தங்களின் பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி. தலித் கிறிஸ்தவர்களின் உரிமை போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என நாங்களும் வாழ்த்துகின்றோம். வணக்கம்.
வணக்கம். நன்றி சகோதரி. உங்களுக்கும் வத்திக்கான் வானொலிக்கும் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி. வணக்கம். கரங்கள் அழைக்குதம்மா வேளாண் கண்ணீரே, வாதை விலகுதே வாழ்வு மலருதே, வாதை விலகுதே வாழ்வு மலருதே, இயேசுவின் தாயே மறியேவும் நானே, இயேசுவின் தாயே மறியேவும் நானே, பாச அலைகள் பாயுதம்மா வேளாண் கண்ணீரே, கரங்கள் அணித்துதம்மா வேளா கண்ணீரே. மாசத்திலே ஒரு நாள் அந்த நிலவும் மறைவே, உம்மே சக்கரம் என்னாலும் மறைவதில்லையே, மாசத்திலே ஒரு நாள் அந்த நிலவும் மறைவே, உம்மே சக்கரம் என்னாலும் மறைவதில்லையே. தேசத்திலே பல கோடி கோயில் இருக்குதே, தேசத்திலே பல கோடி கோயில் இருக்குதே, உன் வாசல் நலம் வேறெங்கும் இல்லை என்றே நம்பி வந்தோம். கரங்கள் நினைக்கிறம்மா வேளாண் கண்ணீரே.
இந்திய தலித் கிறிஸ்தவர்களின் கருப்பு நாள். இந்த தொலைபேசி நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணே தேவ சகாய ராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.